எல்லாம் உள்ள அன்னை பராசக்தியின் திருவக்கண்ணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த கீதை வகுப்பிலே தொடர்ந்து தெய்வ ஆசுர சம்பத் விபாக யோகம் நிறைய குணங்களை பற்றி நாம் சிந்திச்சிருக்கோம். கடந்த வாரத்தில் அக்ரோதம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாம் ஸ்லோகத்தில் தான் நாம் இருக்கிறோம். குணங்களை வந்து நான் ரொம்ப அமைதியாக பொறுமையாக பார்க்கணுன்றதுக்காக அஹிம்சா சத்தியம் அக்ரோதக தியாகம் சாந்தி அபைஷுணம் தயா பூதேஷு அலோ லுப்துவம் மார்தவம் ஹ்ரீஹி அச்சாபலம் அப்படின்னு ஒரு இன்னும் சில 11 பண்புகளை பற்றி இந்த 2 ஸ்லோகத்தில் முதல் வரும்போது பார்த்தோம். இந்த 2 ஸ்லோகத்தில் இன்னொரு 11 வேல்யூஸ் உள்ளுமியங்கள் பண்புகள் இதை பற்றி நாம் சிந்திக்கணும். கடந்த வாரத்துலேருந்து இந்த கோபத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசணும். நாம் கோபம்னா அக்ரோதகன்னு சொல்கிற கோபமின்மை ஒரு பெரிய வேல்யூ. நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடியது நம்முடைய கோபம். யார் மேலே கோபம் கூட நமக்கு தெரியாது. ஒரு மாதிரியாக உள்ள ஒரு கொந்தளிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி ஒரு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே பப்ளிங்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். என்ன அது சரியாக நமக்கு புரியாது. அதுக்கு ஒரு அதுக்கு அந்த கோபம் கூட அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் வந்து கர்ணன். கர்ணன் அவனுக்கு இந்த உலகத்து மேலேயும் ரொம்ப கோபம், அது அம்மா மேலே கோபம், அப்புறம் வந்து அண்ணன் தம்பி மேலெலாம் கோபம், அப்புறம் வந்து நாட்டு மேலே கோபம், எல்லாத்து மேலேயும் கோபம் அவனுக்கு. ஏன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பெரிய என்ன ஒரு பெரிய புண் மனசில் பெரிய காயம் இருக்குது. அது யாரும் ஆற்ற முடியுமான்னு அவனுக்கு தெரியல. அதான் கேட்பாங்க, ஏன் வந்து முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டவன் ரொம்ப துன்பப்பட்டவன் என்ன கர்ணன் தானே, அவனுக்கு தானே இதே சொல்லியிருக்கணும் இல்லை, எதுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள். இல்லை தர்மருக்கு சொல்லப்பட்டிருக்கணும், அதுதானே பெரிய தர்ம சிரேஷ்டர் அவர். அல்லதுக்கு எப்பொழுதுமே வந்து ரொம்ப ரஜோகுணமுடைய பீமனுக்கு சொல்லப்பட்டிருக்கணும், அல்லது ரொம்ப சாத்விகுணமுடைய சகாதேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கணும் இல்லை. குணங்களை வச்சு நாம் சில விஷயங்களை நாம் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கோம். நாம் நல்ல பிள்ளைங்களை வந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கும் இல்லையா. ஒரு மாதிரி பார்த்தோம் சொன்னால் இவங்கள்ட சொல்லி ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நிராகரிச்சுட்டு நம்மளை வந்து விளக்கிக்குவோம். இந்த இடத்துலேருந்து நாம் பொதுவாக அது மனித இயல்பு இது. ஆனால் இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் யாருக்கு வந்து ஏன் கர்ணனுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டால், கர்ணன் வந்து மனம் புண்பட்டவன் இல்லை சின்ன வயசுலே. அதனால் அடிப்படையில் ஒரு பெரிய உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னான்னு கேட்டால், இந்த மனம் புண்பட்டவர்கள் அல்லது ரொம்ப சோகத்தில் உள்ளவங்க, ரொம்ப என்ன மன முறிவு ஏற்பட்டவங்க, மன கஷ்டம்லாம் ஏற்படுறவங்க, அவர்களுக்கெல்லாம் கீதை வந்து செல்லாது. அவர்களுக்கு என்ன இல்லை, தேடல் உள்ளவர்கள் மட்டும்தான். மகாபாரதத்தில் பார்த்தாலும் கூட கர்ணன் எங்கேயும் பெரிய பயணங்கள்லாம் போன மாதிரி காணும். ஆனால் அர்ஜுன் தொடர்ந்து பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், திசை பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது, தேடல் இருக்குது. அப்போ கீதை யாருக்குன்னா தேடல் உள்ளவர்களுக்கு, மனம் புண்பட்டவர்களுக்கு அல்ல, மனம் சலித்தவர்களுக்கு அல்ல. உளம் சலித்தவர்கள் பொதுவாக அதை சரி பண்ணுறதுக்கே இந்த ஒரு ஜென்மம் முடிஞ்சு போயிடும். மனசு புண்பட்டவங்க, காயப்பட்டவங்க, நல்லா வருத்தப்பட்டவங்க, சோகத்தில் மூழ்கி இருக்கிறவங்க, மன முறிவு ஏற்பட்டவர்கள், மன கஷ்டம் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக கீதா முகூர்த்தம் அமையாதுன்னு சொல்லுவாங்க. அது முகூர்த்தம், அது யாருக்கு அமையும்னு சொன்னால் யாருக்கு தேடல் இருக்கோ அவனுக்கு தான் அமையும். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாருக்குமானதல்ல, எல்லோருக்குமானதல்லன்னு. ஆனப்பட்ட என்ன, அதுவும் கர்ணனுக்கே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சிந்தித்து பார்க்குறாங்க. ஏன்னா கர்ணன் வந்து ஏன் மனம் புண்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எதிர்நிலை பண்பு உடையவர்கள், தி வெரி நெகட்டிவ். எதுக்கு எடுத்தாலும் வந்து எல்லாம் சரியாக வராது, என்ன யாருமே சரியில்லை, உலகமும் சரியில்லை, வேலையும் சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை, யாருமே சரி, நெகட்டிவ் நெகட்டிவ். அது எது இந்த 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 எதிர்நிலை பண்புன்னு இதுக்கு பேர். அது நல்லா நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாக இருந்தால் தொடர்ந்து பாடத்து கூட வர முடியாது. நம்ம டக்குன்னு அவங்க எவ்வளோ காலம் வந்து ஒரு 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 என்ன ஆர்வத்தில் வந்து கேட்டாலும் கூட அப்புறம் மெல்ல ட்ராப் ஆகிடுவாங்க, வரமாட்டாங்க அதுக்கு மேலே. நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அதை கவனிச்சுட்டே இருக்கிறோம் நம்ம. இல்லை நமக்கு எப்பொழுதுமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப துன்பப்படுறவங்க, ரொம்ப ஏழை பாளைகள், இவங்களுக்கு இந்த 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 விஷயம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டக்கு அப்படி பற்றிக்கணும், அறிவே பற்றிக்காது. அதான் அதெல்லாம் அந்த வாழைத்தண்டு மாதிரி. அப்படி யார் பற்றிக்கும் அப்படின்னு சொன்ன, யாருக்கு பற்றிக்கும் அப்படின்னு சொன்னால் கற்பூர புத்தின்னு தான் சொன்னிச்சு சாஸ்திரம். இல்லை எட்லீஸ்ட் வெறகு கட்டையாக இருக்கணும், அந்த காஞ்ச கட்டையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்லாம் இருக்குது இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் சும்மா அப்படியே பொருத்தி பார்த்துக்கோங்கன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் ஏன் வந்து கர்ணனுக்கு சொல்லப்படலை, ஏன் வந்து கர்ணன் போன்றவர்களுக்கு இது சித்திக்கவே சித்திக்காது அப்படின்னு சொன்னால், மனம் புண்பட்டவர்கள் அவர்களுடைய உலகில் வெற்றிகள் அவர்களுக்கு தேவை, உலகில் அங்கீகாரம் அவங்களுக்கு தேவை. ஆனால் ஒரு நாட்டை தூக்கி கொடுத்தோன்னே செஞ்சோட்டுக்கிட்டா அந்த பக்கம் பண்ணிட்டான் இல்லையா. அப்போ அவனுக்கு என்ன தேவை, அங்கீகாரம் தேவை. ஹி நீட்ஸ் ரெக்கக்னிஷன், ஹி நீட்ஸ் என்ன சக்ஸஸ், வெற்றிகள். இப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைந்த வெற்றிகளை நோக்கி உள்ளவங்க அல்லது உலகில் நோக்கி உள்ளவங்களுக்கு நிச்சயமாக வந்து கீதை கிடையாது. ஏன்னா கீதை யாருக்குன்னு சொன்னால் இது உலகிலானதல்ல, இது ஆன்மீகமானதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் சிந்திச்சிடணும், ஏன்னா நம்மெல்லாம் அந்த படகுல தான் இருக்கும், அந்த போட்டில் தான் நம்மெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏறக்குறைய. அதனால் ஏன் வந்து எதையும் வந்து அவர்கள் அடைவதில்லை அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து நாம் வந்து இழப்புகள் வழியாக எதையும் அடைய போகிறதில்லை, எந்த ஞானத்தையும் அடைய மாட்டோம் இழப்புகள் வழியாக. நிறைய இழந்திருக்கும் வாழ்க்கையில் வச்சுக்கோங்களேன், ஆனால் நிறைய இழந்தவர்கள் அந்த இழப்பை வந்து ஈடுகட்டி நான் வாழ்க்கையில் அடைய வேண்டியது இதுவல்ல, இந்த வெற்றிகள் அல்ல, இந்த 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 லௌகீகம் அல்ல, இந்த உலகியல் அல்ல அப்படின்னு அந்த புண்களெல்லாம் நன்கு ஆற்றி, இப்படிப்பட்ட புண்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கும் வாழ்க்கையில், ஆற்றி மேலே வந்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து இது அவர்களுக்கானது அல்ல. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், உலகத்து மேலே ஒரு தீவிர வெறுப்பு இருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகத்து மேலே கோபம் இருக்கும், கர்ணனுக்கு எல்லாத்து மேலேயும் கோபம். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் உள்ளே எடுத்து பட்டார் பட்டார் பட்டார்னு செவில் அடிச்சுக்கிட்டே இருப்பான் கர்ணன். அவன் எல்லாத்து மேலேயும் கோபம். அப்போ கோபத்துடைய மூல காரணம் என்னன்னு இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் சிந்திக்கிறாரு, வெறுப்புன்றார். எல்லாத்து மாதிரி வெறுப்பு. அதனால் வந்து அதனால் அவர்கள் எதை சென்று அடைவாருன்னு சொன்னால், அவங்க எதை சென்று அடைவார்கள் அப்படின்னு கேட்டால், அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சோர்வையை, ஒரு மனச்சோர்வு அடைவாங்க. செஞ்சு செஞ்சு என்ன அடையும், உளச்சோர்வுன்னு சொல்கிறது இது பேர், மனச்சோர்வு அடைஞ்சிருவாங்க, ரொம்ப களைச்சி போயிடுவாங்க, மனசு அப்படியே வெற்றி போயிடும். அதனால் அவர் எல்லாவற்றையும் வந்து எல்லாத்தையும் விலகி செல்வார்கள். அப்புறம் அவங்களுக்கு அந்த எல்லா விலகி செல்லும்போது அங்கே சோம்பல் 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 இருந்தவங்க என்ன, இன்ஆக்ஷன், அதாவது செயலின்மை, அது போய் விழுந்துருவாங்க. இதுதான் இப்போ நல்ல கிருஷ்ணன் பார்த்தீங்களா, செயலின்மையில் விழுந்துடாதீங்க, செயலின்மை விழுந்துடாதீங்க சொல்லிகிட்டே இருக்கார். அர்ஜுனை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கார் இல்லை, செயலின்மையில் என்ன நீ வந்து அக்கர்மாவில் போய் விழுந்துடாத. ஸோ கர்மா விகர்மா அக்கர்மான்னு சொல்லி கர்மத்துக்கு வந்து அவ்வளோ உலகம் சொல்லிகிட்டே இருக்கார். ஏன்னு சொன்னால், பை நேச்சர் தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள், எதிர்மறை பண்பு உள்ளவர்கள், எதிர்மறை பண்பு அப்படின்றது நெகட்டிவிட்டிஸ் உள்ளவர்கள் வந்து பொதுவாக வந்து மனச்சோர்வுக்கு ஆளாகி, உளச்சோர்வுக்கு ஆளாகி, மெல்ல செயலின்மைக்கு, அதாவது சோம்பலுக்கு ஆளாகி செயலின்மையில் போய் விழுந்துருவாங்க. ஆனால் இன்னொரு சோர்வு இருக்குது, அகச்சோர்வுன்னு அதுக்கு பேர். உளச்சோர்வு மனச்சோர்வு வந்து மன சம்மந்தப்பட்டது. அகச்சோர்வுன்றது அது அர்ஜுனன் அடைந்தான். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், அது வந்து இந்த உலகம் உலகத்தை சம்பாரிச்சது அல்ல போதும், நிறைய சம்பாரிச்சாச்சு, உறவுகள் நிறைய உறவுகள் இருக்குது. அப்போ உலகில் நிறைவு, உலகில் என்ன வேணும், ரெண்டு வீடு கட்டியாச்சு, ரெண்டு கார் வாங்கியாச்சு. ஏன் ரெண்டு வீடு ரெண்டு கார் மட்டும்தான், ரெண்டு ஆசிரமம் கட்டியாச்சு போதும், இதுக்கு மேலே கோயிலை கட்டி அப்படின்னு அந்த நிறைவு இருக்குல்ல. இதுக்கு பேர் வந்து அக விளக்கம் அல்லது அகச்சோர்வின் பேர். இதுக்கு இது வந்து உள்ளமல்ல, உள்ளத்தை தாண்டி நானும் ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அகம் புறம்னு இருக்கு இல்லையா, இது அகம், அகச்சோர்வு. அகச்சோர்வு அடைஞ்சதும் உலகில் நிறைவு அடைஞ்சிட்டான், எனக்கு போதும்ப்பா, போதுமன்ற மனமே புன் செய்ய மருந்து அடிக்கடி சொல்லவும் இல்லையா, இருப்பது போதும், இதுக்கு மேல் வேண்டாம், எல்லாம் சுமையேன்னு சொல்லிட்டு. அப்போ உலகத்தில் அடைய வேண்டியதாக அடைஞ்சாச்சு, ரெண்டு வீடாச்சு, ரெண்டு காராச்சு, ரெண்டு என்ன குழந்தைகளாச்சு, எல்லாம் நிறைவாக இருக்குது. அப்புறம் இந்த அகச்சோர்வு அடைஞ்சவங்களுக்கு தான் என்னவாகும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டால், அவர்கள் சோம்பலிலோ அல்லது செயல் இனிமேல் போய் விழுந்துட மாட்டாங்க. தே பிகம் வெரி டைனாமிக். அங்கே தான் டைனாமிசம் வரும், அங்கே தான் அவங்க எதில் போய் விழுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து கர்ம யோகத்தில் போய் விழுவாங்கன்னு சொல்கிறார் பகவான். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த நிறைவின் சலிப்பு இருக்கு இல்லையா, நிறைவு அடைகிறதுல ஒரு சலிப்பு, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், செயல் ஊக்கத்தை அளிக்கிறது, அதை அலையச் செய்கிறது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இவங்க வந்து என்னவாங்க, ஊரெலாம் சுற்றிட்டே இருப்பாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து அறிந்து அறிந்து கிடப்பது. ஏன், ஏற்கனவே இதெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டாங்களே, இது போதும், உலகில் நிறைய விஷயத்தை அனுபவிச்சாச்சு. இப்போ என்னன்னா, இவங்க தான் உண்மையான தேடல்கள் உள்ளவர்கள். இந்த தேடல் உள்ளவர்கள் தான் வந்து நிறையா அலைவாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, தொடர்ந்து பயணத்தில் இருப்பாங்க, தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து ஒரு நிறைவின்மையை வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய தொடர்ந்து ஒரு என்ன ஆன்மீக கொந்தளிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்மீகம் என்பது ஒரு கொந்தளிப்புன்னு அதை புரிஞ்சுக்கணும், ஒரு என்ன நிலை அழிவுன்னு புரிஞ்சுக்கணும், நிலை அழிவு, மொத்தமாக அழிஞ்சு போகிறதில்ல, நிலை கொள்ளாமல் இருப்பாங்க, ஒரு சின்ன பதற்றத்தை உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன அலைக்கழிப்பு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நாம் வந்து மெல்ல நம்மளை கவனிச்சிட்டே இருக்கணும், இதை கவனிச்சுட்டே இருக்கும், நல்லா தெரியும், நல்லா உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர்கள் வந்து என்ன, அவங்க சொன்னால், இவர்கள் தான் இந்த மெய்ஞானத்தை நோக்கி செல்வார்கள், அப்படிப்பட்டவன் தான் அர்ச்சனும். அதனால தான் தர்மனுக்கு சொல்லப்படலை, கர்ணனுக்கு சொல்லப்படலை, சகா ஆனானப்பட்ட என்ன அறிவோன் யார், சகாதேவன், அவனுக்கு சொல்லப்படலை, அர்ஜுனுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் அவன் போயிட்டே இருந்தான். அதனால தான் பாருங்கள், போகிற வழியில் யாரை சந்திக்கிறான், சிவபெருமானை சந்திக்கிறான், சந்தித்து போர் புரிஞ்சு பாசுபத்தை பெற்றுக்கிறான். ஸோ தொடர்ந்து எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்க, இறைவனே குறுக்க வந்தால் கூட அவனுக்கு என்ன, அவனோட போர் இடுறான். நான் வந்து அடைய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா, செட்டில் டவுன் எனிதிங் லெஸ்ஸர் தென் மோக்ஷா என்று அடிக்கடி சுவாமி சொல்லுவாங்க. வினோட் செட்டில் டவுன் லெஸ்ஸர் தென், ஒரு விடுதலை தவிர்த்து அதோட குறைச்சலாந்துக்கு நான் வந்து செட்டில் ஆக மாட்டேன் அப்படின்றதுனால தான் கடவுள்கிட்டே சண்டை போடுறான், பாசுபத்தை பெறறான், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கான். திசைகள் பயணம் சொல்லிட்டு மகாபாரதத்தில் அர்ஜுனன் செய்கிற பயணம் வந்து நிறைய ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கில் பயணம் பண்ணுறான். ஆக இங்கே நமக்கு இந்த இதைத்தான் நம்ம வந்து மெய்ஞானம்னு சொல்கிறோம். இவர்களை தான் இவர் எதை நோக்கி செல்கிறார்கள் சொன்னால், இவர்கள் தான் வந்து சிறந்த மாணவர்களாக இருக்க முடியும், மற்றவர்கள் வந்து கற்பதில்லைன்னு சொல்கிறாங்க. மற்றவர்கள் தேடல் இல்லாதவன் முன் வைக்கப்படும் பதில் இருக்கு இல்லையா, அது அர்த்தம் இல்லாத மட்டுமல்ல ஆபத்தானது கூட. நோயில்லாமல் மருந்து சாப்பிட்டா என்னவாகும், மற்ற நோயெல்லாம் வந்துடும். அதனால தான் கீதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தாகம் உள்ளவனுக்கு தான் வந்து தண்ணி கொடுக்கணும், நோயில்லாமல் மருந்து சாப்பிட்டா வேறு நோய் வந்துடும். இப்போ எனக்கு நோய் என்ன, எனக்கு வந்து தேடல் ஒரு நோய் எனக்கு, அதனால் எனக்கு மருந்து தேவை. தேவை இல்லாதவங்களுக்கு இது கிடையாது தான், நிச்சயமாக தரவ வேண்டியதில்லை. ஆக இங்கே நமக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கும் பொழுது, ரெண்டு வகையாக வந்து பெரியவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க. ஒன்று வந்து இந்த என்ன நமக்கு ஏற்படும் முறிவின் கணங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்பிக்கையின் பாதை, தொடர்ந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இல்லை எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 99% இந்த பாதையில் தான் இருப்பாங்க. 1% வந்து சொல்கிறாங்க தேடலின் பாதைன்னு சொல்லிட்டாரு, முறிவின் பாதை. பெரிய ஒன்று நடந்திருக்கும் ஒரு வாழ்க்கையில், ஒரு பெரிய மனமுறிவு, ஒரு பெரிய விபத்து, ஒரு பெரிய இழப்பு, அல்லது ஒரு பெரிய என்ன ஆபத்து எதுவும் நடந்திருக்கும், டக்குன்னு என்ன ஆயிடுவாங்க, போதும் அப்படி முடிவெடுத்து இந்த பாதைக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் அர்ஜுனுக்கு நடக்குது. பெரிய அவனுக்கு ஏற்படுறது ஒரு மன முறிவு தான், அதுதான் டக்குன்னு வந்து எவ்வளவு என்ன ஒரு ஒரு போர்க்களத்தில் வந்து அவனுக்கு என்ன காத்திருக்குன்னு சொன்னால் பெரிய வெற்றிகள் காத்திருக்கு, பெரிய சாம்ராஜ்யம் காத்திருக்கு. அதுவல்ல அவனுக்கு அது பொருட்டாகவே இல்லை. அவனுக்கு எனக்கு இந்த போரை வெல்லணும்லாம் கிடையாது, நான் ஒரு உண்மையை அறியணும் அப்படின்னு நிற்கிறான். ஆக இந்த உண்மை அறியறதுக்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த இந்த இப்போ நமக்கு என்ன இருக்குது, அந்த 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 ஒரு குந்தளிப்பு இருக்குது, அப்படி ஒரு தேடல் நமக்கு இருக்குது, அப்படி ஒரு என்ன நிலை அழிவை நம்ம அனுபவிச்சிருக்கோம், அப்படி ஒரு என்ன ஒரு அலைக்கழிப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இருந்தாலும் கூட எனக்கு எது பெரிய தடையாக இருக்குன்னா என்னோடய குணங்கள் எனக்கு தடையாக இருக்குது, என்னுடைய விருப்ப விருப்புகள் எனக்கு தடையாக இருக்குது, உள்ள அப்படியே ஏதோ ஒன்று அப்படியே என்ன கொப்பளித்து கொண்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் ராகத்வேஷம். ரொம்ப தெளிவாக ராகத்வேஷன்னே வந்து சாஸ்திரம் சொல்லிடுது. முதல்ல நமக்கு விடுதலை அப்படின்றது மோட்சம் அப்படின்னு சொன்னால் ராகத்வேஷத்து வந்து முதல் மோட்சம், அப்புறம் சம்சாரத்தை, அப்புறம் வந்து அறியாமல் இருந்து மோட்சம், அஜானத்தை வந்து மோட்சம். ராகத்வேஷத்து வந்து மோட்சம் அடையாதவர்கள் அதான் மனப்பக்குவம், மனப்பக்குவம்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. இந்த மனப்பக்குவத்தை அடையாதவர்கள் நிச்சயம் அவர்களுக்கு வந்து இந்த சம்சாரத்துலேருந்து இந்த இந்த அஜானத்தை வந்து மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் முதல் அதனால தான் சாஸ்திரம் வந்து எதை ஞானம் சொல்லுதுன்னு சொன்னால், இந்த விழும் இந்த 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 என்ன இந்த விழுமையங்களே ஞானம்னு சொல்லிடுது, இந்த வேல்யூஸே ஞானம்னு சொல்லிடுது, இந்த ஞானத்தை இந்த வேல்யூஸ் அடைஞ்சாவே ஞானத்தை அடைஞ்ச மாதிரி தான் சொல்லிடுது. அதனால் நம்ம பெரும்பாடுபட்டு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், நம்மளை வந்து உற்று கவனித்து இந்த நம்முடைய இந்த விருப்பு விருப்புகள்லேருந்து நம்ம மெல்ல வெளியாகணும், மெல்ல. ஏன்னா அந்த விருப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு நம்ம அடைகின்ற அத்தனை சோறுக்கும் அதான் காரணம், அத்தனை களைப்புக்கும் அதான் காரணம், அத்தனை சலிப்புக்கும் அதான் காரணம், அத்தனை கசப்புக்கும் அதான் காரணம். தொடர்ந்து நல்லா பாருங்கள், வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு தருணம் வந்து கசப்பும் சலிப்பும் அல்லது எதிர்மறை பண்பும் இல்லாத நேரம் இருக்கான்னு பாருங்கள். அப்படியே நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கும் நம்ம, நமக்கு என்ன என்ன ஏதாவது ஒன்று நடந்துச்சு வச்சுக்கோங்க, உடனே மனசு என்ன பண்ணுது, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு, அது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து எகிரி பாயுது, அப்படியே கொப்பளிக்குது மனசு இல்லையா, சரி சரி அப்படின்னு நிற்க மாட்டேன். அப்போ இந்த சரி சரி நிற்கிறான் பாருங்கள், இப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால், அவனோட ஆளுமையில் என்ன கூடியிருக்குன்னு கேட்டால், அவனுடைய பர்சனாலிட்டியில் வந்து ஒரு சமநிலை கூடியிருக்கு, அதான் எதிர்நிலை இல்லாத பண்புன்னு சொல்கிறது, நெகட்டிவிட்டிஸ் இல்லாத, பீயிங் வெரி பாசிட்டிவ்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் இந்த வார்த்தை இருக்குது பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு, ஆக்சுவலி கரெக்ட் தான், பாசிட்டிவ் தான், பட் அந்த பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, ஓகே ஓகே எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் சரியாக, அந்த திங்கிங் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம எதை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வென் யூ டாக் அபவுட் வேல்யூஸ், அதாவது நாம் என்ன பண்புகளை பற்றி பேசும் பொழுது, என்ன நெறிகளை பற்றி பேசும் பொழுது அது பாசிட்டிவிட்டிஸ் அல்ல, நெறிகளை பற்றி பேசும்போது அது என்னன்னு சொன்னால், அதனால் தான் நம்ம அதை பண்புன்னு சொன்னோம். பண்பு அப்படின்னு சொன்னால் உதிர் வந்து அப்புறம் போகாது, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ எதிர்மறை பண்புன்னு சொன்னோம் இல்லையா, அப்புறம் அதுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்னா நேர்நிலை பண்புன்னு பேர், எதிர்மறை நேர்மறைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி, இப்போ தமிழை திருத்திக்கிட்டாங்க தமிழை, இப்போ நேர்நிலைன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, நேர்நிலை பண்பு அது. இப்போ நேர்நிலை பண்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணம்னு சொன்னால், உதாரணம் கேட்டால் வெறுப்பின்மைன்னு வச்சுக்கோங்களேன், வெறுப்பின்மை யாருக்கிட்டேயும் வெறுப்பு இல்லை, யார் பார்த்தா என்ன, அது ரொம்ப அழகான வார்த்தை, யாரோடு என்ன பகைன்னு சொல்லிட்டு. அங்கே நமக்கு யாரோடு என்ன பகை? நாம் இதுக்காக வரல. இவங்கள்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்களே, இவங்கள்லாம் இவர்களெல்லாம் வந்து எனக்கு ஒரு எனக்கு எனக்கு என்னன்னு சொன்னால், இந்த இருப்பே எனக்கு ஒரு பொருட்டே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதையும் புரிஞ்சுக்கணும். பொருட்டுனா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மேலே உண்டு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வெரி இன்டிஃப்ரெண்ட், உதாசீனவத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நம்ம ஞானிகள் இந்த ரமணர் இருக்கார், இந்த ரமணர்லேருந்து இந்த விவேகந்தர் வரைக்கும், விவேகந்தரில் ரமணர்லேருந்து ராமகிருஷ்ணன் வரைக்கும் உலகத்தை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை அவங்களுக்கு. கொஞ்சம் கூட வந்து அன்பும் கிடையாது, கருணையும் கிடையாது, என்ன காருண்யமும் கிடையாது, என்ன கம்பேஷன் கிடையாது. அவங்க பாட்டி அப்படியே விரக்தனாக அப்படியே விரச்சிக்கிட்டு நின்னாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு அவங்க மேலே. ஆனால் படிச்சிருப்பீங்களா, இவர் பால் பிரிண்டன் வந்து அவருடைய இன் சர்ச் ஆஃப் இந்தியாவில் ரமணரை பார்த்து தழைச்சி போகிறாரு. செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டுருக்கு 1942. 1000,000 மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அதனால் என்னன்றாரு, ரொம்ப ரொம்ப கடுப்பாயிடுறாரு. யார் விழுந்து கிரேட் ரைட்டர்ஸ், கிரேட் திங்கர்ஸ் இவங்கெல்லாம் இந்த இந்த ஒரு செட் இருக்கிறாங்க இந்த வெஸ்டர்னில். ரால்ஸ் ஹக்ஸிலிருந்து, பிரிட்டன் ரஸ்ஸல்லிருந்து, இவர் பேர் என்ன நம்ம பால் பிரிண்டன், இவங்க எல்லாமே நிறைய. அப்போ தான் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து, இங்கே இந்தியாவை கண்டடைந்து ஞானத்தை வந்து பெறத்துக்காக கூட்ட கூட்டமாக வந்து சேர்றாங்க இங்கே. அப்படி சேரும்பொழுது இப்படிப்பட்ட இப்படி இப்படி இருக்காங்களே அப்படின்னு பெரிய வருத்தமாக இருக்குது அவங்க. ஏன்னா ஒரு பக்கம் பெரிய ஞானஸ்தர்களாக இருக்காங்க இல்லை, இன்னொரு பக்கம் என்னன்னா கம்பேஷன் காணும். அது என்ன எங்கே இங்கே, அதாவது கருணை, கருணை காருண்யம் இல்லை, அதை காணும். ஏன் சொன்னால், அது இன்னொரு பெரிய உண்மை என்ன அப்படின்னுட்டா, உலகத்திலே வந்து கருணையை பற்றி காருண்யம் பற்றி முதல்ல ரொம்ப பேசினவங்க யார்? இயேசுநாதர் தான். நம்மளும் கிடையாது, இவன் தான் விரக்தனாக இருக்கானே வரைச்சிக்கிட்டு. அப்போ அவன் வந்து யாரோ, அது 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 ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு திருப்பம் அது. ஏன்னா வரலாற்றில் இயேசுநாதருடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அது வரலாற்று பெரும் திருப்பம். அதுக்கு முன்னே யார் கொண்டாடப்பட்டவர்கள், யார் நம்ம கொண்டாடணும், வரலாறு யாரை கொண்டாடியது? வரலாறு வந்து வெற்றி பெற்றவர்களை, தி அட்லஸ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு, தி மேப் மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரை உலகம் கொண்டாடுன்னு பார்த்தீங்க சொன்னால், யார் ஹிஸ்ட்ரியில் யார் வந்து சரித்திரத்தில் பேர் பதிச்சாங்க அப்படி சொன்னால், வெற்றி பெற்றவர்கள், திறமையானவர்கள், அறிவாளிகள், அவங்க தான், அவங்கள தான் வந்து முதல்நிலைப்படுத்தப்பட்டார்கள். அதுதான் வாழ்க்கை. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அவங்களோட ஸ்லோகன் இல்லையா. யார் யாரெல்லாம் அங்கே வாழ முடியும்னு சொன்னால், யார் வந்து இந்த உலகத்தில் ஒருத்தவங்களை வென்று வாழ முடியுமோ அவங்க தான், அவங்க தான் இங்கே ஃபிட். மற்றவங்களாம் வந்து டிஸ்குவாலிஃபைட். உங்க வாழ்கிறதுக்கு என்ன கிடையாது, தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது, போ செத்து தொலை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம், ஒரு 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 வரலாறு நமக்கு இருக்குது. ஒட்டு உலக வரலாறு அப்படி தான் இருக்குது. அவங்கள மட்டும்தான் நம்ம பாராட்டு, அவங்கள மட்டும்தான் வந்து அவங்க பெயர் தான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. நெப்போலியன், போனபார்ட், அலெக்சாண்டர் த கிரேட் இல்லையா, ஓ சாக்ரட்டிஸ், பிளேட்டோ அப்படின்னு திங்கர்ஸ் இல்லை, பெரிய பெரிய ஆளுலாம் அங்கே அந்த காலத்தில் வந்து என்ன ஏழை பாளைகள் அல்லது படிக்காதவங்களாம் இல்லையா, நிறையா இருந்திருக்காங்க. யாராவது தெரியுமா அவங்கள யார் மாதிரி? அவன் தான் வரலாற்றில் ஈக்கல்னுவாங்க, ஓட்டி விட்டுருவாங்க. ஈவன் உட்காந்தா வரலாற்று நம்ம என்னவாக இருக்குன்னு பொறுத்து இருக்குது. நம்ம வந்து வரலாற்று ஈயா அல்ல தேனீயான்னு, தேனீக்கு மட்டும்தான் இடம் இருக்குச்சு, ஈக்கு இடம் கிடையாது வரலாற்றில். அதை மாற்றி அமைத்தர் வந்து இயேசுநாதர். அவர் யாரை பார்த்தாரு, டு டவுன் ட்ரோடன். என்ன சொன்னார், பணக்காரனுக்கு வந்து ஊசிக்குள் ஒட்டகம் புகுந்தாலும் பணக்காரன் போக முடியாது சொர்க்கத்துக்குள்ளேன்னு சொன்னார். ஏழைப்பாளைகளின் பங்காளி யார்? இயேசுநாதர். அவர் என்ன என்ன யாருக்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், ஏழைப்பாளைகள்கிட்ட, படிக்காதவங்கிட்ட, படிக்காதவர்களுடைய மேதை யார்? இயேசு. இயேசும் படிக்காத மேதை தான், படித்தவர் கிடையாது அவர் இல்லையா. ஆக என்ன ஆனிச்சுன்னு சொன்னால், உலகம் வந்து ஒரு ஒரு டேர்ன் எடுக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்தி வந்து வி ஆல்வேஸ் நம்ம யாரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டால் வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ். யார் எது சிறப்போ, எது மேன்மையானதோ, எது உன்னதமானதோ, எது சிறந்ததோ அதை கொண்டாடக்கூடியவர்கள். ஆனால் ஏசுநாத வந்த பிறகு சொன்னார் இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னால் யாருக்கு உலகத்தில் வந்து வாழ தகுதி இருக்குது, இந்த உடல் குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தகுதி இருக்குது. ஒரு படம் அனுப்பி வச்சு உங்களுக்கு தாமரைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எனக்கு தெரியல. இன்க்ளூசிவ்னஸ், அதாவது உலகத்தில் எல்லோருக்கும் வந்து உரிமை இருக்குது வாழ்கிறதுக்கு. கிட்டிக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஞானிகளுக்கு மட்டும் இல்லை, யார் பஞ்ச பராரிக்கும் வந்து அதே உரிமை இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பெரிய காருண்யமூர்த்தியாக, கருணாமூர்த்தியாக அந்த அந்த விழுமியத்தை வந்து கொண்டாடியவர் இயேசுநாதர். அதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த வரலாற்றில் ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு கருப்பு புள்ளி உண்டு. அது கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, என்ன அவங்க ரமண மகரிஷி அப்படி இருக்கார் அப்படின்னு. இப்போ அதுக்கான பதிலை நம்ம சொல்லும் பொழுது, அப்படி அல்ல, இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மை கிடையாது, இது தோற்ற பிழை தானே, அங்கே தான் நம்ப வருவோம். நம்ம ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரண்ணா, நம்ம வந்து என்னன்னு சொன்னால் விய திங்கஸ் இல்லையா. அதனால் நீ சொல்கிறது சரி தான், அது சாமானிய தளம், இது விசேஷ தளம்னு சொல்லிட்டு அதை பிரிப்போம் நம்ம ரெண்டா இல்லை. இந்த பாரமார்த்திக சத்தா, வியாபாரிக சத்தா அப்படின்னு பிரித்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய திறனை அளிக்கக்கூடியது இது கிளை நாட்டு தத்துவம். பெரிய திறன் இது. அப்போ அதையும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படியல்ல, நான் வந்து விரைச்சிட்டு நிற்கிறது, இன்னும் விரைச்சிட்டு அப்படி நிற்கிறது, அப்படி உதாசீன புத்தி உதாசீனவத் அப்படின்னு இருக்கிறது, அதுதான் ஞானமானு கேட்டால், இல்லை இல்லை நாங்கள் எப்போ சொன்னோம் அது ஞானம்னு, அது ஞானத்தோட விளைவில்ல. அது ஞானம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது, யூனிவர்சல். ஞானத்தின் விளைவாக ஒருத்தர் வந்து எப்படி இருக்கார், விரக்தனாக இருக்கார். இன்னொருத்தர் வளர்ப்பெருமான் எப்படி இருந்தார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார். அப்போ பெரிய கருணாமூர்த்தியாக இருந்திருக்காரு யார், வல்லற்பெருமான் அப்படின்னு சொன்னால். அப்போ அது என்னது, அது அங்கே என்ன, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு பாடியிருக்குமே நாங்கள். அதனால் இது நீங்கள் நாங்கள் வந்து என்ன, ஞானத்தின் விளைவு இருக்குல்ல, அது வந்து என்ன, தனிப்பட்ட மனிதர்களின் மனோ தர்மம் இருக்குல்ல, அதுக்கேற்ப அவங்க ஒருத்தர் வந்து ஞானத்தின் விளைவு இருக்கு இல்லையா, அவன் எப்படி இருப்பான், அவன் விரக்தனாக இருப்பான், ஒருத்தன் உதாசீனனாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து நம்ம சொல்கிறோம்ல கேள்வி நவநீதத்தில், நான் பிரம்மவித் வரான் வரியான் வரிஷ்டான் அப்படின்னு பல விதமாக இருப்பாங்க. அது நாங்கள் ஞானம்னு சொல்லலை, ஞானத்தோட விளைவு தனி மனித இண்டிவிஜுவல்ஸ் அவனுடைய பிராரப்தம் பொறுத்து இருக்கு. அதனால் ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், அப்படி இருக்கான். அதனால் அதற்கான பதிலும் நாங்கள் வச்சுருக்கோம், எங்களிலும் எப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து மறு விளக்கம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் ஏன்னு சொன்னால், எது ஞானம் சொல்லும் பொழுது பகவான் தான் அது மறு வரையறை செய்கிறாரு, மறு ஆக்கம் செய்கிறாரு, என்ன மீள் புனைவுன்னு அதுக்கு பேர், என்ன செய்கிறாரு, சர்வாத்மா பாவம்னு பேசுகிறார். எது உண்மையான ஆன்மீகம் சொன்னால், தண்ணீர் வந்து ஒன்றை உணர்வது மட்டும் இல்லை, தண்ணீர் உணர்வதை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் எவன் வந்து அந்த கண் கொண்டு பார்க்குறானோ அதை உணர்கின்றானோ அவனே வந்து ஞானின்னு சொல்கிறார், அவனே ஸ்தித்த பிரஜின்னு சொல்கிறார். இப்படி இந்த மாதிரியான எல்லா டிஸ்கஷனும் வந்து எங்கே இருக்குது கீதையில், ரொம்ப தரோவாக நிறைய உரையாடல்கள் மூலமாக, நிறைய என்ன டிஸ்கஷன் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தான் ஒட்டுமொத்த சாஸ்திரத்தின் சரி ஒரு ஒரு நீண்ட மறு புனைவு என்னன்னு கேட்டால் பகவத்கீதை. அது எதை பேசுன்னு சொன்னால், உபனிஷத் வந்து ஒரு விஷயத்தை பொதுவாக பழைய நம்ம பண்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா, மரபு உள்ளவுடைய மரபு இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு கேட்டால் அது உறைஞ்சி போயிடும். இப்போ நம்மளுக்கு கோயிலெலாம் இருக்குது, கல் தூண்லாம் எப்படி இருக்குது, முடிஞ்ச நிற்கும், அது வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது, அப்படியே தான் பார்க்கணும். ஆனால் இந்த உரையக்கூடியதல்ல சத்தியம், உரையக்கூடியதல்ல உண்மை. அதுக்கு அது என்ன பண்ணிகிட்ருக்கோம், அது கனிமரம் போல் தொடர்ந்து வளர்ந்து வேர் விட்டு கிளை விட்டு இலை விட்டு என்ன பூத்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். தூணு பூக்குமா, கற்றூண் கல் தூண் பூக்குமா என்ன, ஆனால் மரம் பூக்கும் இல்லை. அப்படி பூத்து இங்கே பூந்தோட்டமாக இருக்கிறது இது. நம்முடைய சம்பிரதாயத்தில் நிறைய மகான்கள் மீண்டும் மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து மறுப்பு. ஒரு சங்கரர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு, அது பிறகு ராமானுஜ வந்து இன்னொரு விளக்கம் சொல்கிறாரு, அவர் மத்தூர் வராரு, பல பேர் வந்து பல விதமான என்ன அதுக்கு விளக்கம் சொல்லி இன்னும் அதை ஒருத்தர் கைங்கரியம்ன்றாரு, ஒருத்தர் வந்து பக்தின்றாரு, இன்னொருத்தரில் ஞானமே மோட்சம்ன்றாரு, பல வகையாக அது வந்து பிரிஞ்சு இப்படி விரிஞ்சு நமக்கு வந்து நம்ம முன்னால் நிற்கிது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம போய் அடிக்க போகிறாங்க, அதுதான் உண்மை. ஸோ அப்படி இந்த இந்த ஒட்டுமொத்த ஞான மரபில் இந்த மரபில் நாம் வந்து அப்புறம் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டால், தென் வி ஆல்வேஸ் கம்பேக் டு அவர் சார், நான் என்னவா இருக்கேன் சொல்லி, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாருன்னா நான் எப்படி இருக்கேன், கடைசி அங்கே தான் நிற்கிது. நான் எப்பேற்பட்ட நான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு குணக்குறை தான், எனக்கு என்ன இருக்குது. இந்த உள்ளக்குள்ளேயே அப்படி புகஞ்சிக்கிட்டே இருக்காது, என்ன அப்படின்னு தெரில நமக்கு. யார் மேலே உள்ள கோவம், யார் மேலே உள்ள கோவம்னு எனக்கு தெரியல. கர்ணனுக்கு யார் மேலே கோவம், நம்ம சொல்கிறோம் அம்மா மேலே கோவம்னு, அம்மா பார்த்தோன்னு என்ன ஆயிரும், அப்படியே கரைஞ்சிட்றான், அப்படியே அள்ளி கொடுத்துட்றான்ல என்ன, எதை அம்மா பார்த்த உடனே என்ன அது என்ன கேட்குறாங்க, அம்மா வரங்கள் கேட்குறாங்களே அள்ளி கொடுத்துட்றானு, அப்புறம் அம்மா மேலே என்ன கோவம் உனக்கு, கோவம் தான் வரம் கொடுப்போமா நம்ம, அப்படி அப்புறம் யார் மேலே கோவம் உனக்கு, ஒட்டுமொத்த இந்த பிறப்பின் மேலே கோவம் உனக்கு இல்லை. அப்போ அடிப்படையில் அவனோட கோவம் நம்மளுடைய கோவம் ஒரே மாதிரி தான். நமக்கு யார் மேலே கோவம்னா நம்ம சொல்கிறது இவங்க மேலே கோவம், அவங்க மேலே கோவம், இல்லை வீட்டு மேலே கோவம்னு சொல்லிட்டு அடிப்படையில் வெளில உள்ளே போயிட்டுனா இந்த பிறப்பு மேலேயே கோவம், எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு, ஏன் நான் வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்கேன், நான் ஏன் வந்து இப்படி வந்து கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற இருக்கு இல்லையா. ஸோ அதை அதை அதைத்தான் அங்கே என்ன சொல்கிறாரு, குரோதம்னு சொல்கிறார். அதுதான் குரோதம், குரோதம் அப்படின்னா கோபம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏன் அப்படி இப்படி நடந்துக்கிறாரு சொல்கிறோம், ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம எங்கே போயிடணும், இல்லை நம்ம மேலே கோபம் அப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது அடிப்படை என்ன வாழ்வியல். உலகில் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மேலே கோபத்தை தான் அப்படி பண்ணுறாரு அவர், நம்ம மேலே கோபத்தை தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள இவங்க நம்ம சொல்லுவோம். நம்ம அங்கே நின்றுட்டுருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம சம்சாரி ஆயிடுவோம். தென் நம்ம யாரை ப்ளேம் பண்ண போகிறோம், அவரையும் இவரையும் ப்ளேம் பண்ண போகிறோம். அதனால் அங்கே நிற்கிறது, ஆனால் மொதல் அங்கேருந்து நம்ம அப்போ வெளியானாலும் அங்கேருந்து நம்ம வெளியாகணும், வேறு வழி இல்லை நமக்கு. ஆனால் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், என்னுடைய ஒட்டுமொத்த இந்த குரோதத்துக்கு, இந்த ஒட்டுமொத்த இந்த கோபத்துக்கு எது காரணம்னா, சுவாசம் தெளிவாக சொல்லுது வெறுப்பு தான் காரணம்னு சொல்லுது. பேசிக்காக மொதல் அதை 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 புரிஞ்சுக்கணும், வெறுப்பு தான் காரணம். ஏதோ வெறுப்பு இருக்குது நமக்கு, உள்ளே இருக்குது, உள்ள அது என்ன பண்ணிகிட்ருக்கு, அப்படியே கொந்தளிச்சிக்கிட்டுருக்கு, ஒரு என்ன இந்த எரிமலை மாதிரி உள்ள அந்த அந்த குழம்பு குதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அதுதான் என்னவாகுதுன்னு சொன்னால், அது நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்மளை வந்து இந்த கோபத்துக்கு ஆளாக்குது. இப்போ யார் மேலே கோபப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி வந்து கொலவெறி அவருக்கு கேட்டாங்க, ஏன் அவருக்கு இந்த கொலவெறி அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்க, என்ன சொல்கிறது புது மனுஷன் அப்படிப்பட்டோன்னு சொன்னால், இன்னொரு விஷயம் இருக்குங்க, நான் இல்லாமல் ஒரு கணமும் நீ நிறைவடைந்துடக்கூடாது. அது எப்படி? நானும் நீனால் என்ன சந்தோஷம்னு ஒன்று வந்துட்டோம், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்றா இருக்கிறோம். அப்போ நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அது எனக்கு தோல்வி தானே. இப்படி தான் மனுஷன் நினைப்பான். அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நான் இல்லாமல் என் மனைவி சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி? அப்போ எனக்கு தோல்வி. நான் தான் உன்னை நினைக்கணும், நீ தான் என்ன நினைக்கணும். இப்போ நான் இல்லாமல் என் மகன் சந்தோஷமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி முடியும்? ஏன் அம்மாலாம் வந்து அப்படி அப்படியே புரண்டிக்கிட்டே இருக்காங்க பிள்ளைங்கள, அது எப்படி நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருந்துருவேன்? அவ நல்லா பாருங்கள், இதெல்லாம் இது இப்படி தான் சிந்திக்கணும் நாம். இதுக்கு பேர் தான் என்கொயரி, இதுக்கு பேர் தான் செல்ஃப் அனலிசிஸ். அப்போ மனித மனம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், அதுக்கு எதுவும் உரிமை கொண்டாடுது. நல்லா அதுக்கு பின்னால் உள்ளதை பாருங்களேன், நீ என்னவன், நீ என்னவள், அப்படி தான் இந்த பாடிக்கடியெல்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னவள் என்னவன் சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் தப்பு இல்லை, கவித்துவமாக இருக்குது, நல்லா இருக்குது கேட்க, வெரி குட். முத முத எல்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அப்புறம் போய் என்ன ஆயிடுது, நம்மளுடைய அகங்காரம் இருக்குல்ல, அது சீண்டப்படுது, அது உரிமை கொண்டாடுது. அப்புறம் அந்த உரிமையை வந்து கேள்வி கேட்கும் பொழுது வன்மத்துக்கு ஆளாகுது, இட் பிகம்ஸ் வயலன்ஸ். அப்போ வன்முறைக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து என்னுடையவர்கள் அப்படின்ற பற்று. ரெண்டாவது, முதல்ல நமக்கு வரிசையாக போவோமா, ரெடியா? இல்லை இல்லை, இந்த கோபம் இப்போ வந்து அக்ரோதம் பார்க்குறோம், கோபம்னா என்னான்னு பார்க்குறோம். அப்போ கோபத்தோட ஆழத்துக்குள்ளே போனோடனே சாஸ்திரம் என்ன சொல்லுது, அங்கே வெறுப்பு தான் காரணம்னு சொல்லுது. வெறுப்புக்கு வந்து ஆணிவேர் என்னான்னு சொன்னால், அகங்காரம் தான் சொல்லுது, நான் அப்படின்ற அகங்காரம். அந்த அகங்காரத்தில் வந்து அதுக்கு நீ எதிர்ப்பாக யாரும் செஞ்சால் உடனே நான் என்ன, வன்முறைக்கு ஆளாவேன், நான் வன்முறை ஆளாக மாறிடும், அவன் ஜாக்கிரதையாக இருங்க, அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன காரணம் சொன்னால், இது என்னுடைய உரிமை, என்னவன் என்னவள் அப்படின்ற பற்று காரணம்னு சொல்லுது. இப்போ கோபத்துக்கு என்ன காரணம், முதல் காரணம், இப்போ வரிசையாக ஒரு ஏழு எட்டு காரணம் சொல்லுது சாஸ்திரம். ஒன்று தான் பார்க்கும்போது, முதல் காரணம் வெறுப்பு, முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டால் பற்றுன்னு சொல்லுது, பற்று தான் ரெண்டாவது காரணம். அது வந்து என்ன என்னன்னு சொன்னால், இது என்னுடையது அப்படின்ற நான் எனது மீண்டும் இது பொதுவாக சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இட் ஆல்வேஸ் கோஸ் டு தி ரூட்ஸ், அது வேருக்கு தான் போயிடும். வேரில் நின்று அங்கேருந்தால் அது பேச ஆரம்பிக்கும். அப்படி அங்கேருந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏன்னு சொன்னால், இங்கே இங்கே மேலோட்டமாக நம்ம பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வாழ்வியல் இல்லையா, இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். இது இங்கே இப்படி தான் இருக்கும், எனக்கு இல்லாத உரிமையாக என் பிள்ளை மேலே, எனக்கு இல்லாத உரிமையாக என் மனைவி மேலே, எனக்கு இல்லாத உரிமையாக என் கணவர் மேலே சொல்கிறது, அதெல்லாம் என்ன என்ன அதெல்லாம் தர்மம் வேறு. இங்கே பாருங்க, உங்களுடைய கடமை வந்து என்னுடைய உரிமை இல்லையா, ஏன், பிகாஸ் யூ மேரிட் டு மீ. உங்களோட கடமை, நீங்கள் பையன் என்ன பண்ணணும், எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், ஏன்னு சொன்னால் நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன என்ன இது என்ன சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். அப்போ நீ தர்மமாக நடக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படி சொன்னால், தர்மத்தை முன் வச்சு நம்ம வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து, அங்கே தான் நல்ல தர்மம் வந்தால் தான் நல்லது கெட்டதே வரும். அப்போ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து, இது நல்லது இது கெட்டது நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இங்கே உபநிஷத் 100 விஷயத்தை வந்து கொஞ்சம் சிந்திக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னு கேட்டால், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று சொல்லுது உபநிஷத். என்ன சொல்லுது, இந்த நல்லது கெட்டதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இந்திரியங்களுக்கு தான், இந்த மனசுக்கு தான். ஆனால் இந்த நல்லது கெட்டது எது எது உயிர் அறியாது. உயிர்ன்றது பிராணன்னு சொல்கிறது. நம்ம எப்போ சொல்கிறோம் உயிரோடு இருக்கான்னு, மூச்சு விட்டால் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. பிராணனுக்கு வந்து இந்த நல்லது கெட்டலாம் ஒன்றும் தெரியாது, அது பாட்டு சும்மா தான் இருக்குது. எப்போ வந்து இந்த இந்திரியங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்குதோ, எப்போ மனசு முடிச்சுக்குதோ அப்போ தான் நல்லது கெட்டதெல்லாம். அப்போ நல்லது கெட்டதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டால், மனசுக்கு தான் நல்லது கெட்டது. யாருக்கு தர்ம அதர்மம்னா, மனசுக்கு தான் தர்ம அதர்மம், உயிருக்கு தர்ம அதர்மம் கிடையாதுன்னு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்க மூச்சு விட்டு நமக்கு நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாதே. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் இந்திரியங்களையும் விளையாட்டுன்னு சொல்லுது. இப்படிலாம் சிந்திச்சு பார்க்க சொல்லுது. இல்லாட்டி நம்ம மனசு சமாதானம் அடையாது. நம்ம அறிவு வந்து ரொம்ப வெரி ரேஷ்னல். நம்ம வந்து எப்படி, நம்ம பாருங்கள், நம்ம ரொம்ப தர்க்கபூர்வமானவர்கள், ஆனால் நாட் ரீசனபிள். ரேஷ்னல் வேறு, ரீசனபிள் வேறு, இல்லையா? இங்கிலீஷ் தர்க்கம் வேறு. தர்க்கம் வந்து ரேஷ்னல் தான் தர்க்கம். ரீசனபிள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே ரீசனபிள் அப்படி சொன்னால், கொஞ்சம் ரீசனபிளாக போடுங்களேன், கொஞ்சம் ரீசனபிளாக இருங்களே அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே வேல்யூஸ் வந்துடுது. அதனால் நீ ரீசன் ஆ, சின்ன பையன் தானே அவன் அப்படி தான் இருப்பான், இல்லை பெண்கள் தானே அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள் தானே அவர் அப்படி இப்படி தான் இருப்பார், எப்படி இருப்பார், இப்படி இப்படியோ இருப்பார். ஆ, தென் யூ ஆர் ரீசனபிள். டோன்ட் ட்ரை டு பி ரேஷ்னல் இன் லைஃப். If you are rational, you cannot leave. You go to divorce. If you are reasonable, என்ன பண்ணுங்க, ஓகே ஓகே அந்த குறைகள் அங்கே இருக்க தான் செய்யும், அவங்களுக்கு சில குறைபாடுகள் உண்டு தான், அங்கே வந்து சில லிமிட்டேஷன்ஸு இருக்க தான் செய்யும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னன்னு சொன்னால், நம்ம என்னவா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, நம்ம உயிராக வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது neither rational nor emotional. இந்திரியங்கள் மனசெல்லாம் சேர்ந்தவுடனே இமோஷ்னலாகி தர்ம தர்மம்லாம் பேசி இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகன்னு சொன்னால், இந்த குடும்பத்துக்காக ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த சமுதாயத்தில் இருக்குன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த நாட்டில் வாழணும்னா தேசத்துக்காக இப்படி தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன வாழ்க்கைன்னு சொன்னால், இந்த லௌகீக வாழ்க்கையில், இந்த உலகியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சரி தான், ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் இதெல்லாம் தப்பாக போயிடும். அங்கே பண்ண இதெல்லாம் நம்ம ரினவுன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தெரியணும். ஆக அதான் உபநிஷத், அதான் ஒரு இடத்துல திடீர்னு பார்த்து உபநிஷத் முன்னுக்கு வந்து, சரி சரி, இதெல்லாம் வந்து தி பிளே ஆஃப் த இந்திரியாஸ், இந்த இந்திரியங்களையும் விளையாட்டுன்னு டக்குன்னு சொல்லிட்டு போகுது. நமக்கு என்னடா, ஏன் திடீர்னு வந்து இந்திரியங்களின் விளையாட்டு, மனதின் வந்து என்ன திருவிளையாடல், அறிவின் வந்து லீலை அப்படின்னு சொல்லுது. திடீர்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு என்ன தோணுது, என்னடா அப்படி பேச விளங்கலை. ஆனால் நல்லா ஆராய்ச்சி பார்த்தா விளங்குது. ஆமாம், நான் அப்படின்ற வர இருக்க, என்னோடய இருப்பு இருக்கு இல்லையா, என்னோடய இருப்பு இந்த இந்திரியங்களாலும் இந்த மனதாலும் இந்த அறிவாலும் பாதிக்கப்படாத ஒன்று, அது பாட்டுக்கு சாட்சியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து இப்படி எடுத்து காமிச்சிட்டு போகுது அது. அதனால் வி ஷுட் நாட் பி ஜஸ்ட் ஸ்வேட். நம்ம வந்து இந்த இந்திரிய கூட்டங்களால், இந்த மனசால், இந்த அறிவால் வந்து இழுத்து செல்லப்பட்ட அந்த வாடை, என்ன ஒரு நதியில் ஒரு ஆற்றல் இழுத்து காட்டாடுன்னு சொல்கிறாங்களே, காட்டாறு மாதிரியாம் எது இந்திரியங்கள்லாம், அதனால் இழுத்து செல்லப்பட்டு நம்ம போய் தொலைஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் நிதானிச்சு இது நடக்க தான் செய்யும். மனசுனா அப்படி தான், அறிவுனா இப்படி தான், இந்திரியங்கள்னா அப்படி தான், அப்படி புரிஞ்சுக்க சொல்லுது. இப்போ யாரை புரிஞ்சுக்கிறோம்? இப்போ நம்ம இந்திரியங்கள், மனசு, அறிவுன்னு சொன்னோம் இல்லையா, உடனே அதை தூக்கி யார்கிட்ட போடணும், இந்திரியங்களை பிள்ளைங்க மேலே போட்டு, மனசை வந்து என்ன சொந்தக்காரங்க மேலே போட்டு, அறியை வந்து குடும்பத்து மேலே போட்டு, சரி புரிஞ்சுக்கிட்டு அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறது இருக்கு இல்லையா, அப்படி தான் உனக்கு கோபம் போகும்னு சொல்லுது, வெறுப்பு இல்லாமாகும்னு சொல்லுது. அதுக்கு எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ராக தியாகம்னு சொல்லுது, ராக தியாகம். அப்போ நம்ம ராகம்னா என்ன, ராகத்வேஷம் சொன்னோம் இல்லையா, ராகம்னா பற்று, பட்டு தானே, அப்போ பற்று தியாகம் சரியா. அப்போ ராக தியாகம் போயிட்டால் நமக்கு என்ன போயிடும், கோபம் போயிடும்னு சொல்லுது. ரெண்டாவது ரொம்ப சொல்ல வேண்டாம், ஏதோ இன்னமும் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இந்த டீட்டெயில்ஸாக நம்ம இனிமேலாம் கீதையில் பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ், இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது பேர் நுண் தகவல்கள்னு பேர், இதுக்கு மைனர் டீட்டெயில்ஸ். இந்த மைனர் டீட்டெயில்ஸ் பார்த்தா தான் நம்ம என்னவாக இருக்குன்னு நமக்கு புரிஞ்சு கொஞ்சமாவது என்ன பண்ணலாம், சரி சரி அப்போ என்ன தோணும் அப்படின்னா சரி சரின்னே தோணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன ஆகும், மனசு சமாதானம் ஆகும், நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், நம்ம அமைதி காக்க முடியும், நம்ம வந்து நிறைவு அடைய முடியும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையோட நோக்கமும் கூட. என்ன ஆகுறது, மோட்சம், அங்கே தான் மோட்சம் அடைய முடியும். சரி, இது ராக தியாகம் சொல்லிட்டு அது ரெண்டாவது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன பேசுது, எதிர்பார்ப்பை விடுதல். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டார். இப்போ ரொம்ப உள்ளேருந்து வரும், எங்கேருந்து எங்கே இருக்கும், நம்ம வெறுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் மெல்ல ராக துவேஷம் பார்த்தா துவேஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோபத்துக்கு என்ன காரணம், துவேஷம் காரணம். ரெண்டாவது என்ன காரணம், ராகம் பற்று காரணம், என் பையன் எங்கள் வீடு அப்படின்னு. இப்போ மூணாவது என்ன காரணம், எதிர்பார்ப்பு. பற்று இருக்கா தான் எதிர்பார்ப்பு இருக்குது, அப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும். அது உங்களுடைய கடமை இல்லையா, உங்கள் வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லையா, நீங்கள் ஏன் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா, உங்களுக்கு பட கடமை இல்லையா, அப்போ ஒன்று எதிர்பார்ப்பு வந்துடுது இல்லையா. அப்போ எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு கேள்வி வருது. இங்கே பாருங்கள், இந்த 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 என்ன சாமானிய தளத்தில் எதிர்பார்ப்பு சரி தான், எதிர்பார்ப்பு இல்லைன்னு எப்படி. இங்கே பாருங்கள், நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எதிர்பார்ப்பு இல்லை, நீங்கள் கேட்டால் கேள்வி கேட்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு அநியாயமாக இருக்குல்ல. இதை ரொம்ப சுவாமி தான் கேள்வி பண்ணுவார், ரொம்ப கேள்வி பண்ணுவார், என்ன சேலை செய் பண்ணி எதிர்பார்க்காதுன்னு. ஏய் எங்கடா சொல்லியிருக்கேன் கீதையில்ன்னு, என்ன கர்மண்யேவ அதிகாரஸ்தே ந ஃபலேஷ்னா, என்ன கர்மண்யேவ அதிகாரஸ்தே ந ஃபலேஷ்னா, பழத்தில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்ல எதிர்பார்க்காதுன்னு சொல்லலை. இது ரொம்ப சுவாமி ரொம்ப பயங்கரமாக கேள்வி பண்ணுவார், எப்படி கேலி கிண்டல்லாம் பண்ணி. ஒரு பிச்சைக்காரன் கூட வந்து கையை ஏந்தன என்ன அர்த்தம், ஏதாவது சாப்பாடு கிடைக்குன்னு தான் ஏந்திரம், ஒன்றும் தெரியாது தான் இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்குன்றவர். அதனால் எதிர்பார்க்காம இது நம்ம செய்யவே முடியாது, எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, ஆனால் ஓவராக எதிர்பார்க்கறது, என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்க முடியாதுன்ற அறிவோடு எதிர்பார்க்குன்னு சொல்கிறார். எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தா தான் எல்லா காரியங்கள்லாம் செய்வோம், ஆனால் அது எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த அதிகாரம் நம்ம கையில் இல்லை. என்ன இயற்கையில் உள்ள மற்ற காரணிகள், இயற்கையில் உள்ள மற்ற காரணிகள் அது ஃபேக்டர்ஸ் இன் த நேச்சர் டிசைட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் யோர் ஆக்ஷன். கம்ப்ளீட் கர்ம யோகா இல்லை, திரும்ப திரும்ப சொல்லணுமா என்ன, இயற்கையில் உள்ள மற்ற காரணிகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா. அதனால் இப்படி தான் கரெக்டாக அப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, எப்படி வரும்ன்றத. ஆனால் பலனை எதிர்பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா, இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கா இல்லையா, இருக்குது. கடமை செய்யணுமா இல்லையா, செஞ்சாகணும். பொறுப்பாக இருக்கணும் இல்லையா, இருந்தாகணும். ஆனால் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், எவ்வளோ கடமையை செய்யணும், அது வந்து உன்னுடைய செயலில் இல்லை, உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உன்னுடைய அதிகாரத்தில் இல்லை. அது யார் அதிகாரத்தில் இருக்குது, அது ஈஸ்வரனோட அதிகாரம். ஈஸ்வரனா என்ன, தி ஆர்டர், அல்லது ஈஸ்வரனா என்ன, தி நேச்சர், அது அதிகாரத்தில் இருக்குது. அதை கொஞ்சம் அறிவோடு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் ரொம்ப எதிர்பார்ப்பு, நீ செத்து போயிட மாட்டேன். இந்த ஒன் அதான் சுவாமி சின்ன அழகாக சொன்னாங்க, நீ காலையில் ஒரு டாக் கேட்டுட்டு இருந்தேன், சொல்கிறாங்க, த ஒன் ஹூ கீப்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் கெட்ஸ் டிஸப்பாயின்ட்னு. எல்லோரும் அனுப்பி வச்சுருக்கேன் அந்த டாக்கு, கேட்குறீங்களோ தெரில, அது கேட்டு வந்தீங்க எனக்கு ஈஸியாக விளங்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். அந்நாளைக்கு தினமுமே வந்து ஒரு ரெண்டு டாக், ஒரு சிரவணேன அஜ்ஞான நிவர்த்தி, ஒரு நாள் படிக்காமல் கேட்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் லைஃப் இஸ் வேஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா ஒன்று படிக்கணும், இல்லாட்டி கேட்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், அல்லது உரையாடணும், தொடர் உரையாடல். சரி, அப்போ மூன்றாவது காரணம் வந்து எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்பு வந்து விட்டு விடுதல், அப்படி பிடிச்சிக்கோமே. அப்புறம் இதெல்லாம் சரியாக நடக்கிறதுக்கு க்ஷமான்னு சொல்கிறார், க்ஷமான பொறுமை, பொறுமை காக்கணும். நமக்கு என்ன இருக்கும், நமக்கு அதான் கொஞ்சம் சொன்னோம் இல்லையா, பொதுவாக நமக்கு வேலை செஞ்சால் என்ன வரும், சலிப்பு வரும், களைப்பு வரும், ஃபாலோட் பை கசப்பு, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சரியாக நம்ம சிந்திக்காதனால தான் தெரிய மாட்டேங்குது என்னென்னு நடக்குதுன்னு. முதல்ல சலிப்பு, இல்லை முதல்ல களைப்பு. ஆக்சுவலி சலிப்பு தான் முதல் வரும், போடம், அயற்சின்னு பேர் தமிழில். அப்புறம் சலிப்பு, சலிப்பால் களைப்பு, களைப்பால் கசப்பு வரும், வேற ஒருத்தனையும் எரிஞ்சு விடுவோம். ஆக என்ன வேணும், பொறுமையாக இதை நாம் வந்து பொறுத்துக்கணும். அதனால் இந்த கோபம் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பொறுமையை கிடைக்கணும், கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். இன்னொன்று விஷயம், ரொம்ப புத்தர் அழகாக சொல்லுவார், யூ மஸ்ட் நோ டு வெயிட் அப்படின்னு. காக்க தெரியணுமா, காத்திருக்க தெரியணுமா, காத்திருத்தல் அப்படின்னு அவருடைய புத்தகம் சித்தார்த்தான்னு ஒரு புத்தகத்தில் எழுதுவார். ஹர்மன் ஈஸ் புத்தரோட வர புத்தரை பற்றி எழுதும் பொழுது, புத்தருக்கு என்ன முடியுமா, காத்துட்டே இருப்பாராம், பொறுமையாக காத்துக்கிட்டே இருப்பாராம், என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துருவோம் அப்படின்னு. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் புத்தா அது. இங்கே பாருங்கள், நமக்கு யார் மேலேயும் எந்த விதமான என்ன விமர்சனமோ அல்லது தோஷமோ கிடையாது. ஏசுநாதரா அங்கே கம்பேஷன் இருக்கா, எடுத்துக்குவோம். அன்பு இருக்கா, அதுவும் காட், லவ் இஸ் காட்ன்றாங்க அவங்க, ரொம்ப சரி. இப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது, புத்தர்கிட்ட காத்திருப்பு, பேஷன்ஸ். சரி, ஆக அது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை இருந்தால் நமக்கு கோபம் போயிடும், மெல்ல மெல்ல கோபத்தை நம்ம கலைஞ்சிடலாம், கலைஞ்சிடலாம் சொல்லி. அப்புறம் இல்லை இல்லை, தப்பு நடந்தால் தட்டி கேட்குறது இல்லையா, அறச்சீற்றம். பாதகம் செய்வரை கொண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகந்தனி உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாரதி. பாரதியை விழா வருது அடுத்த வாரம் இல்லையா. இப்போ அறச்சீற்றம் வேண்டாவா அப்படின்னு கேட்டால், அது அறச்சீற்றம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. தர்மத்தை நிலைநாட்ட வந்தவங்களுக்கு, நம்ம தர்மத்தை கடைபிடிக்க வந்திருக்குமா நிலைநாட்ட வந்திருக்குமானு முடிவு பண்ணிக்கோங்க. கடைப்பிடிக்க வந்தால் என்ன பண்ணணும், தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவங்க அரைச்சிட்டாலும் அங்கே செல்லாது, இங்கே ரோடு போய் நிற்பீங்க, குடியை தூக்கிட்டு பிடிச்சி உள்ளே போட்டுருவான். அதனால் இந்த அரைச்சிட்டம்லாம் இருக்குல்ல, அது பாரதிக்கு வரலாம், ஒரு காந்திக்கு வரலாம், அல்லது ஒரு கிருஷ்ணனுக்கு இருக்கலாம். எதா எதாகி தர்மசிய, எப்போல்லாம் அதர்மம் வந்து தர்மத்துக்கு வந்து கிளானியர், அதாவது என்ன இழிவு ஏற்படுதோ அப்போல்லாம் நான் காப்பேன்னு சொல்கிறார். அப்போ தர்மத்தை காக்க வந்திருக்காரு, நிலையாட்ட வந்திருக்காரு. அப்போ நீங்கள் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவதார புருஷனா அவள் தார புருஷனா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிவு பண்ணிக்கும். அவதார புருஷனா இல்லை மற்றதான்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம தர்மத்தை கடைபிடிக்க வந்திருக்குமா அல்ல நிலையாட்ட வந்திருக்குமான்னு தெரிவிக்கணும். அந்தளவு இல்லை, அந்தளவுக்கு நம்ம சிந்திக்கணும்னு சொல்கிறேன். சும்மா வந்து வெட்டித்தனமாக போய் தலையை கொடுத்துட்டு உடம்புலாம் போகிறதில்லை, டோன்ட் பி ஸோ ஸ்டூப்பிட் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சின்மயானந்தம். அவர் ரொம்ப ஹார்ஷாக பேசுவார். சார், இந்த மனசாட்சி அறச்சீற்றம்லாம் இருக்குல்ல, அது யாருக்குன்னு நம்ம முடியும். உங்களுக்கும் அப்படி அப்படி ஒரு ஒரு நெக்ஸலைட் ஆகணும்னு சொன்னால் தலை போயிடும். வந்து தனிந்தது காடுன்னு. சார், ஆக சரி, இப்போ நாம் வந்து இந்த கோபத்தை வெல்லணும்னு சொன்னால் இப்படி நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்முடைய விருப்பு வெறுப்பில் வெறுப்பு வெறுப்புனால் தான் கோபம் வருது, ராகத்தினால தான் கோபம் வருது, எதிர்பார்ப்புனால கோபம் வருது, பொறுமையின்மையினால் தான் கோபம் வருது, அப்புறம் அரைச்சிட்டத்தினால்தான் நமக்கு கோபம் வருது. அப்போ அரைச்சிட்டு நம்ம தான் மற்றவருடைய இருந்தோம் அப்படின்னு கண்டுக்கிட்டு கடைசியாக வந்து கோபம்னது ரஜோகுணத்தை சேர்ந்தது. அதனால் நம்ம எந்த குணத்தை வளர்க்கணும், சாத்விக குணத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து இல்லாமல் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோபம் இல்லாமல் நமக்கு இல்லாமல் ஆகணும். அதனால் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து சோறை வச்சு தான் சித்திரம் வரையணும். எண்ணெய் நான் வந்து திருடப்படுத்தி கொண்டு இந்த கோபத்தை வெல்லணும் அப்படின்னு முடிக்கிறார். இதுதான் அக்ரோதக. ஒரே ஒரு வேலையை தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு, வரிசையாக இருக்குது. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.